தாக மாணவர்களே, கட்டுரை ஆசிரியர் தனது கட்டுரையை ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறார். அந்த பாடலை பாருங்கள். சொன்மலரை பண்பெனும் நாரை தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி பொலிவீர் சுகம். சொன்மலரை சொல்லாகிய மலர் பண்பெனும் நாரில் தொடுத்து பண்பு எனும் நார், இங்கே சொல்லாகிய மலர் பண்பு எனும் நார் இரண்டும் உருவகாணிகளாக வருகின்றன. சொல்லாகிய மலரை பண்பு எனும் நாரில் தொடுத்து பண்பு மணம் கமல வாசனை வீச, பண்பு எனும் வாசனை வீச இன்முகம் காட்டி இனிய முகத்தை காட்டி கருத்தில் ஒருவருக்கு ஒருவர் சூட்டி சுகம் பொலிவீர். இலட்சியவாதிகளைத்தான் கூறுகிறார், ஒருவருக்கொருவர் சூட்டி சுகம் பொலிவீர். இங்கே பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோல எங்களுடைய சொல் அல்லது பேச்சு பேசும் பொழுது மனம் வீச வேண்டும். மனம் வீசுதல் என்றதும் வாய் நாற்றத்தை நினைத்து விடாதீர்கள். நாங்கள் பேசுகின்ற சொல் இனிமையானதாக இருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதும் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும். சிலர் எப்பொழுதும் ஐயையோ இது சரிவராது, சனியனே நடக்காது, முடியாது, நாசமா போக என்றெல்லாம் சொல்வதுண்டு. இவ்வாறு சொல்லும் வார்த்தைகள் இனிமையை தருமா? இவ்வாறு சொல்லுகின்ற வாய்தான் நாற்றம் வீசும். நாற்றம் என்றதும் இங்கே இன்னும் ஒன்று நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாற்றம் என்பதன் ஒத்த கருத்து மனம், வாசனை. ஆனால் நாங்கள் வழக்கிலே என்ன வைத்திருக்கிறோம் என்றால், நாற்றம் என்பது கெட்ட மனத்தை சொல்லுகின்றோம். நாற்றம் எதிர்கருத்து துர்நாற்றம். நாற்றம் என்றால் வாசனை, கெட்ட வாசனை. துர்நாற்றம் கெட்ட வாசனை. ஆகவே இங்கே இந்த நாற்றம் என்பது மனம் என்ற பொருளில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த வாய் மணக்கின்ற சொற்களை சொல்ல வேண்டும். நல்லது, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், முயல்வோ, நன்றி போன்ற எவ்வளவோ செவிக்கு இனிமையான வார்த்தைகள் இருக்கின்றன. இதைத்தான் திருவள்ளுவர் கூட இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார். அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்கள், இனிமை தராத சொற்களை நாங்கள் சொல்லுவது கனியை விட்டுவிட்டு காயை சாப்பிடுவது போல என்கிறார். ஆகவே இந்த வாழ்த்துக்கள், மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள், மாணவர்களுக்கு பாராட்டுக்கள், மாணவர்கள் முயல்வார்கள் ஆகிய இவ்வாறு சொல்லுகின்ற வாய்தான் மணக்கும். நீங்கள் எப்படி என்று தெரியவில்லை. ஆம் மாணவர்களே, எம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியமேனும் இருக்க வேண்டும். இலட்சியம் இல்லாத மனிதனை மனிதன் என்ற வரையறைக்குள் அடைக்க முடியாது. இலட்சியத்துக்காக உயிர் வாழ்வதே சிறப்பு. நாம் எவ்வாறான இலட்சியங்களை கைக்கொள்ளலாம்? அர்ச்சந்திரன், மகாத்மா காந்தி, கண்ணகி, பாண்டிமாதேவி, பாரி, பேகன், கர்ணன் போன்ற இலட்சியவாதிகளாக, உயர்ந்த இலட்சியவாதிகளாக ஆக முடியாவிட்டாலும் மனிதனாக வாழ முயலலாம் அல்லவா? ஆமாணவர்களே, நாம் மனிதனாக வாழ்வதற்கு ஏதாவது ஒரு இலட்சியத்தையாவது கடைபிடித்து ஒழுக முயல வேண்டும். இல்லாவிட்டால் நாம் மனிதர்களே அல்ல. எனவே மாணவர்களே, எம்மால் இயன்றவரை பிறருக்கு உதவுதல், உண்மை பேசுதல், எமது கடமையை கடமைக்காக செய்யாமல் உணர்ந்து எம் கடமையை செய்தல், உயிர்களிடத்தில் அன்பு கொள்ளுதல், பெரியோரை பேணுதல், அவர்களை மதித்தல் போன்ற பல்வேறு பண்புகளில் ஓர் இரண்டையாவது எமது லட்சியமாக கடைப்பிடித்து நல்ல மனிதர்களாக வாழ பழகுவோம். அடுத்து மாணவர்களே, லட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரை எழுதிய கட்டுரை ஆசிரியர் பற்றி பார்ப்போம். புலவர்மணி ஏ பெரிய தம்பி பிள்ளை எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு நூலான உள்ளதும் நல்லதும் என்ற நூலிலிருந்து பெறப்பட்ட கட்டுரையே லட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரையாகும். லட்சியங்களை கடைப்பிடித்து அவ் இலட்சியங்களை நிலைநாட்டிய இலட்சியவாதிகள் சிலரை இலக்கியங்களிலிருந்து சான்றாதாரங்களாக காட்டி காரண காரிய தொடர்புடைய விளக்க கட்டுரையாக இக்கட்டுரை அமைந்துள்ளது. ஆசிரியர் பற்றிய குறிப்பினை பார்ப்போம். புலவர்மணி ஏ பெரிய தம்பி பிள்ளை கிறிஸ்துக்கு பின் 1899 ஜனவரி மாதம் 8ஆம் திகதி பிறந்தார். தந்தை ஏகாம்பர வண்ணக்கர், தாய் சின்னத்தங்கம் அம்மையார். புலோலி சந்திரசேகர உபாத்தியாயரிடம் தமிழ் கல்வியையும் கல்முனை லீஸ் பாடசாலையில் ஆங்கில கல்வியையும் கற்றார். திருகோணமலை இந்து கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர், அதிபர், தபாலதிபர் என பல பதவிகளை வகித்த இவருக்கு மட்டக்களப்பு தமிழ் கலை மன்றம் புலவர் மணி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. இவரது கவிதைகள் புலவர்மணி கவிதை என்ற நூலாகவும் கட்டுரைகள் உள்ளதும் நல்லதும் என்ற நூலாகவும் வெளிவந்துள்ளன. இவை தவிர பகவத்கீதை வெண்பா என்ற நூலையும் எழுதியுள்ளார். நல்லது மாணவர்களே, இனி நாங்கள் பயிற்சி வினாக்களுக்கு செல்வோம். பயிற்சி வினாக்களுக்கு செல்வதற்கு முன் இந்த கட்டுரையிலே நான் ஏற்கனவே கூறியது போல அணிகள் காணப்படுகின்றன. இந்த அணிகள் சில நேரம் உங்களுக்கு வினாக்களாக வரலாம். ஏற்கனவே ஒரு வினா வந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். அதேபோல் பாடலுக்கான சில, அதாவது செய்யுளுக்கான, செய்யுளிலே காணப்படுகின்ற சில சில பதங்களை ஒத்த கருத்து சொற்களில் கேட்கலாம். உதாரணமாக ஏற்கனவே ஒரு முறை வினாபத்திரத்திலே அரிச்சந்திரன் என்ற பாடல், மதி இழந்து தன் வாயிலந்து அருந்தவன் மறைந்தான் என்ற தொடரை கொடுத்து இங்கே அருந்தவன் என்று குறிப்பிடப்படுவது யாரை என்ற வினா வந்திருக்கிறது. இந்த மாதிரி வேறு செய்யுள்களிலே, இதே கட்டுரையிலே வேறு செய்யுள்களை கொடுத்து உங்களுக்கு வினாக்கள் வினவலாம். ஆகவே இந்த செய்யுள்களை மிக நுணுக்கமாக நீங்கள் கற்க வேண்டும். அப்படி கற்றால் பாடலுக்கு பொருளை, பாடலுக்கு பொருள் கூறுவது ஒரு பக்கம் இருக்க, ஏனைய சொற்களையும் நன்றாக விளங்கி ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சுருக்கம், சுருக்கத்தையும் நீங்கள் இந்த கட்டுரையிலே மிக இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு பந்தியிலும் நீங்கள் சுருக்கம் எடுத்து, நான் நினைக்கிறேன் ஒரு பந்தியிலே 2-3 வாக்கியங்கள் சுருக்கமாக வரலாம். அந்த வாக்கியங்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு முழு சுருக்கமாக நீங்கள் எடுக்கலாம். எடுத்த பின்பு நீங்கள் அதனை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் சுருக்கம் கற்றிருக்கிறீர்கள், அணிகள் அல்லது உவமை தொடர்கள் அல்லது விளக்கங்கள், பாடலுக்கான விளக்கங்கள். இந்த கட்டுரையிலே பாருங்கள், பாடலை கொடுத்து பாடலுக்கான விளக்கம் கீழே கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த இரண்டிலே ஒன்றைத்தான் நாங்கள் சுருக்கத்திலே எடுக்க வேண்டும். அந்த விடயங்களை இந்த கட்டுரையிலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு வினாக்களுக்கு செல்வோம். முதலாவது வினா, இலட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரை ஆசிரியர் யார்? புலவர்மணி ஏ பெரிய தம்பி பிள்ளை. இக்கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உள்ளதும் நல்லதும். அரிச்சந்திர புராணத்தை இயற்றியவர் யார்? வீர கவிராயர். இக்கட்டுரையில் இடம்பெற்ற வள்ளல்கள் இருவரின் பெயரை குறிப்பிடுக. பாரி, பேகன், குமணன், கர்ணன். நீங்கள் குறித்து கொள்வதற்காக மீண்டும் இந்த வினாக்களை வாசிக்கின்றேன். முதலாவது வினா, லட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரை ஆசிரியர் யார்? கட்டுரை ஆசிரியர் புலவர்மணி ஏ பெரிய தம்பி பிள்ளை. இந்த புலவர்மணி என்ற பட்டத்தை நீங்கள் கட்டாயம் எழுதித்தான் விடை எழுத வேண்டும். இரண்டாவது வினா, கட்டுரை இக்கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உள்ளதும் நல்லதும். அடுத்த வினா, அரிச்சந்திர புராணத்தை இயற்றியவர் யார்? வீர கவிராயர். இக்கட்டுரையில் இடம்பெற்ற வள்ளல்கள் இருவரின் பெயரை குறிப்பிடுக. பாரி, பேகன், குமணன், கர்ணன் ஆகிய நால்வரில் விரும்பிய இருவர் பெயரை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. அடுத்த வினா, கொடை என்ற இலட்சியத்தை கடைபிடித்த இலக்கியவாதிகளை சுட்டிக்காட்டி விளக்குக. இதற்கு முன் நான் வாசித்த வினாவை பாருங்கள். இக்கட்டுரையில் இடம்பெற்ற வள்ளல்கள் இருவரின் பெயர். கிட்டத்தட்ட இதே விடைதான் இங்கேயும் இருக்கிறது. கொடை என்ற இலட்சியத்தை கடைபிடித்த இலக்கியவாதிகள், அதே விடைதான் இங்கே வரும். ஆனால் இந்த வினாவிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. சுட்டிக்காட்டி விளக்குக, சுட்டிக்காட்டுக என்பதற்கும் சுட்டிக்காட்டி விளக்குக என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சுட்டிக்காட்டுக என்றால் பாரி, பேகன், கர்ணன், குமணன், அதோடு விடை முடிந்தது. விளக்குக என்றால் இந்த பாரி யார், இவன் பற்றி பேசுகின்ற இலக்கியம் எது, இவன் செய்த கொடை என்ன என்றெல்லாம் விளக்கம் எழுத வேண்டும். ஆகவே இங்கே பாரியை பற்றி பேசும்போது பாரி புறநானூற்று பாடலிலே பேசப்படுகின்றான், முல்லைக்கு தெரிந்தவன், அவன் வள்ளல் என்றெல்லாம் விளக்கம் எழுத வேண்டும். அதே போல பேகனை பற்றி எழுத வேண்டும், கர்ணனை பற்றி எழுத வேண்டும். கர்ணன் அதிகமான விளக்கம் எழுதாவிட்டாலும் மிக முக்கியமாக இந்த கர்ணன் என்ற கதாபாத்திரம் பேசப்படுகின்ற இலக்கியம் எது, அந்த இலக்கியத்தினூடாக அவனுடைய எந்த இலட்சியம் பேசப்படுகிறது, இலட்சியம் யாது என்று விளக்கம் எழுத வேண்டும். இவ்வாறு நான்கு பேருக்கும் எழுதும் போது பாருங்கள், இரண்டு பந்தி வந்துவிடும். ஆகவே விளக்கம் எழுத வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கூற வேண்டும். இந்த இறுதி பரீட்சையிலே நீங்கள் வினாவுக்கு விளக்கம் எழுதும் போது, இப்பொழுது நாங்கள் படித்து கொண்டிருப்பது இலக்கிய தொகுப்பு, இந்த இலக்கிய தொகுப்பு வினாவுக்கு விடை எழுதும் போது விளக்கம் மிக மிக அவசியமானது. இனிவரும் காலங்களில் ஒரு வினாவுக்கு விளக்கம் இல்லாவிட்டால் நாங்கள் சொல்வோம், குறிப்பு மட்டும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், ஐந்து குறிப்புகள் எழுதியிருக்கிறீர்கள், ஐந்து குறிப்புகள் வினாவுக்கு ஐந்து புள்ளிகள் என்றால் இந்த ஐந்து புள்ளிகளையும் இட்டு நீங்கள் விளக்கம் எழுதாததற்கு சய, அதாவது புள்ளிகள் குறைக்கப்படும், கழிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு வினாவையும் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு வினாவுக்கும் இப்படி குறிப்பு எழுதி ஒவ்வொரு வினாவுக்கும் சய ரெண்டுன்னு ரெண்டு வினாக்களை கழித்தால் கடைசியிலே என்ன மிஞ்சும் என்று தெரியவில்லை. ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றாவது வினாப்பத்திரத்திலே நீங்கள் விளக்கம் எழுத வேண்டும். இப்பொழுது அடுத்த வினாவுக்கு செல்வோம். கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம் என்ற தொடரை விளக்குக என்றிருக்கிறது. விளக்குக என்றால் விளக்கம் எழுத வேண்டும். இந்த தொடர் மட்டும் இங்கே இருந்தாலும் இந்த தொடர் இடம்பெறும் பாடலை நாங்கள் விளக்கி எழுத வேண்டும். அந்த கதி என்னென்ன கதி அங்கே இழக்கப்பட்டுள்ளது, யார் இழந்திருக்கிறார், அதாவது பதி இழந்தனம் அரிச்சந்திரனானவன் தன்னுடைய நாட்டை இழந்தான், தனது செல்வத்தை இழந்தான், தன்னுடைய மகனை இழந்தான். இவ்வாறு எல்லாவற்றையும் இழந்து வேறு புகலிடம் இல்லாமல் இருக்கின்ற நிலையிலும் நான் கட்டுரை இழக்க மாட்டேன், நான் சொன்ன சொல் நான் வாய்மை தவறமாட்டேன் என்று அவன் கூறுகின்றான். இதிலிருந்து அவனுடைய இலட்சியம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று விளக்கம் எழுத வேண்டும். இங்கே நேரம் காரணமாக நான் சுருக்கமாகத்தான் கூறுகிறேன், நீங்கள் இன்னும் விளக்கமாக எழுத வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். காதல் என்ற லட்சியம் கட்டுரையில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது, விளக்குக. ஆகவே இங்கே காதல் என்ற லட்சியம் என்றவுடன் எங்களுக்கு குறுந்தொகை பாடல் நினைவுக்கு வர வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியது போல அந்த அட்டவணை இருக்கிறது, அதாவது இலக்கியம், இலட்சியவாதி என்ன இலட்சியம் என்று கூறினோம் அல்லவா, அதனை நினைவுபடுத்தி இந்த குறுந்தொகை பாடல் நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று அந்த காதல் இலட்சியம், இது எவ்வளவு தான் இந்த உலகத்திலே என்னென்ன பொருள் பெரிதாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த தலைவி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, எனக்கு காதல் தான் முக்கியம், இவனுடைய கொண்ட நட்பு தான் பெரிதாக காணப்படுகிறது என்று வெளிப்படுத்துகிறார். இதுதான் அவளுடைய லட்சியமாக காணப்படுகிறது என்று விளக்கம் எழுத வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். உயிர் வாழ்வதற்காக லட்சியத்தை கைவிடுதல் எதற்கு உவமிக்கப்படுகிறது? இங்கே இது ஒரு குறுவினாவாகத்தான் இருக்கிறது. உயிர் வாழ்வதற்காக லட்சியத்தை கைவிடுதல் எதற்கு உவமிக்கப்படுகிறது? ஈமஞ்சேர் மாலைக்கு உவமிக்கப்படுகிறது. அதாவது இடுகாட்டிலே மனிதன் இறந்த பின்பு அந்த சவத்துக்கு இடப்படும் மாலை, அந்த இழிந்த நிலைக்கு உவமிக்கப்படுகிறது என்று எழுதினால் போதுமானது. ஆகவே இந்த வினாக்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விளக்குக என்று வினா இருந்தால் அதற்கான விளக்கம் மிக கட்டாயமாக நாங்கள் எழுத வேண்டும். எழுதினால்தான் உதாரணங்களை எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால்தான் நாங்கள் புள்ளிகளை பெறலாம். அடுத்த வினா பாருங்கள். அடுத்த வினா, இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்படும் இலக்கியம் ஒன்றை குறிப்பிட்டு, இலக்கியம் கூறும் இலட்சியவாதிகள் அவர் கடைபிடிக்கும் இலட்சியங்கள் என்பன பற்றி தொடர்பு படுத்தி விளக்குக. இந்த வினாவிலே நீங்கள் கவனிக்க வேண்டியது இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டப்படும் இலக்கியம் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அடுத்தது இலக்கியம் கூறும் இலட்சியவாதிகள் யார் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தது அவர் கடைபிடிக்கும் இலட்சியங்கள் என்ன என்பதை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அவற்றை தொடர்பு படுத்த வேண்டும். விடையை பாருங்கள். சிலப்பதிகாரம் கூறும் இலட்சியவாதிகள் கண்ணகி, பாண்டிமாதேவி ஆகியோர் ஆவர். இதில் கண்ணகி நீதிக்காக போராடும் இலட்சியத்தை கொண்டவளாக படைக்கப்பட்டுள்ளாள். மாறாக பாண்டிமாதேவி நீதிக்காக உயிரையே தியாகம் செய்யும் இலட்சியவாதியாக படைக்கப்பட்டுள்ளாள். இங்கு நீதிக்காக போராடுவது சிறந்ததா அல்லது நீதிக்காக உயிரை விடுவது சிறந்ததா என்ற வினா எழுகின்றது. இதற்கு விடையாகவே அத்திரம் நிற்க என்ற தொடர் அமைகின்றது. அதாவது இரண்டுமே ஒவ்வொரு வகையில் சிறந்தது. இங்கு லட்சியங்களில் ஒன்றுக்கொன்று முரணானதாக காணப்பட்டாலும் இரண்டுமே சமநோக்கம் உடையவை எனலாம். இவ்வாறான விளக்கத்தை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த வினா, கட்டுரை ஆசிரியர் கையாண்ட உத்திகளை விளக்குக. கட்டுரை ஆசிரியர் தான் எடுத்துக்கொண்ட விடயமான லட்சியம் பற்றி விளக்குவதற்காக இலக்கியங்கள் சிலவற்றையும், அவ் இலக்கியங்களில் இலட்சியங்களை கடைபிடித்து அவற்றை நிலைநாட்டி இன்றளவும் புகழுடன் வாழுகின்ற இலட்சியவாதிகளை எடுத்துக்காட்டி விளக்குகின்றார். இந்த இலட்சியவாதிகளிடையே இலட்சியங்கள் வெவ்வேறானவை, ஒன்றுக்கொன்று எதிரானவை, ஆனாலும் சமநோக்கம் உடையவை என்ற கருத்தினை வலியுறுத்தி கூறுவதற்காக, தான் எடுத்துக்கொண்ட கருத்தினை விளக்குவதற்காக இலக்கியங்களிலிருந்து பாடல்களை எடுத்துக்காட்டுகிறார், உதாரணங்களை எடுத்துக்காட்டுகிறார். இங்கே கட்டுரையில் கற்பனைக்கு இடமில்லை என்று கூற வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். இலட்சியங்களை கடைபிடித்து ஒழுகிய இலட்சியவாதிகளை காண்கிறோம். எதிர்மறை முகத்தால் இலட்சிய வாழ்வினை உயிர் பெறச் செய்த ஏனையோரையும் காண்கிறோம். இங்கு எதிர்மறை முகத்தால் என்ற தொடர் விளக்குவது என்ன? இதற்கு உதாரணம் தருக. மீண்டும் வினாவை பாருங்கள். லட்சியங்களை கடைபிடித்தொழுகிய லட்சியவாதிகளை காண்கிறோம். எதிர்மறை முகத்தால் இலட்சிய வாழ்வினை உயிர் பெறச் செய்த ஏனையோரையும் காண்கிறோம். இங்கு எதிர்மறை முகத்தால் என்ற தொடர் விளக்குவது என்ன? அதற்கு உதாரணம் தருக என்று கூறுகிறார். இங்கே கட்டுரை ஆசிரியர் எதிர்மறை முகத்தால் இலட்சிய வாழ்வினை உயிர் பெறச் செய்த ஏனையோரை பற்றி கோடிட்டு காட்டுகிறாரே ஒழிய விளக்கம் கூறவில்லை. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அரிச்சந்திர புராணத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே அரிச்சந்திரன் இலட்சியத்தை கடைபிடிக்கிறான், தன்னுடைய வாய்மை தவறாத இலட்சியத்தை கடைபிடிக்கிறான். இந்த வாய்மையை எந்த நேரத்திலே இவனை வாய்மை தவறச் செய்யலாம் என்று விசுவாமித்திரன் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார். அதாவது எப்படியாவது இவனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் விசுவாமித்திரனுடைய லட்சியமாகவே இருந்திருக்கிறது. ஆகவே இங்கே அரிச்சந்திரன் லட்சியத்தை கடைபிடிக்கும் ஒரு லட்சியவாதியாகவும், இந்த விசுவாமித்திரர் எதிர்மறை முகத்தால் இந்த அரிச்சந்திரனுடைய லட்சியத்தை உயிர் பெறச் செய்தவராகவும் காணப்படுகிறார். ஆகவே அரிச்சந்திரனோடு விசுவாமித்திரர் எதிர்மறை முகத்தால் குறிப்பிடப்படுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தசரதனை எடுத்துக்கொண்டால் தசரதனும் அரிச்சந்திரன் போலவே சத்தியத்தை தவற விடாமல் காக்கின்ற ஒரு லட்சியவாதியாக அங்கே படைக்கப்பட்டான். இங்கே இந்த அதே நேரத்திலே அவன் அரச நீதியையும் ஒரு பக்கம் யோசிக்கிறான். அந்த நேரத்திலே இந்த கைகேயி என்பவள் இவனுடைய சத்தியத்தை தவறவிடாது காக்கின்ற எதிர்மறை கதாபாத்திரமாக இங்கே சித்தரிக்கப்பட்டு, அவள் தன்னுடைய எதிர்மறை முகத்தால் தசரதனுடைய சத்தியத்தை நிலைநாட்டச் செய்கின்ற ஒரு கதாபாத்திரமாக காணப்படுகிறாள். அதே போல நாங்கள் இது மேலதிக விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு கூறுகின்றேன். சில சந்தர்ப்பங்களிலே தேவைப்படலாம். கம்பராமாயணத்திலேயே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக விபீஷணனையும் கும்பகர்ணனையும் எடுத்துக்கொள்வோம். இவர்களும் இலட்சியவாதிகள் தான். விபீஷணன் என்ன இலட்சியத்தை கை கொள்கின்றான்? அவன் நீதியின் பக்கம் செல்கின்றான். ராவணனுடைய சகோதரனாக இருந்தாலும் ராவணன் செய்வது அநீதி என்று சொல்லி தான் நீதியின் பக்கம் தான் இருப்பேன் என்று அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக ராமனுடன் சென்று சேர்கின்றான். அது அவனுடைய லட்சியம். அதே நேரத்திலே ராவணனுடைய இன்னொரு சகோதரன் கும்பகர்ணன், அவன் என்ன செய்கிறான்? இவன் அதாவது ராவணன் செய்கின்றது அநீதி என தெரியும், பல சந்தர்ப்பங்களிலே அவன் எடுத்து கூறுகிறான். இருந்தாலும் அந்த அநீதியை விட கும்பகர்ணனுக்கு நன்றியே மேலான லட்சியமாக படுகிறது. ஆகவே அவன் செய்நன்றி மறவாமை என்ற லட்சியத்தை மேற்கொள்கின்றான். ஆகவே இங்கே விபீஷணன் இரண்டு எதிர்மறை முகத்தால் நாங்கள் ஒருவர் என்ன செய்கிறார்? நீதியின் பக்கம் செல்கின்றார். இன்னொருவர் அநீதி என தெரிந்தும் என்ன செய்கிறார்? அங்கே போகாமல் செய்நன்றி என்ற இலட்சியத்தை மேற்கொள்கின்றார். இங்கே அந்த இலட்சியம் சமநோக்கமும் வருகிறது, எதிர்மறை முகமும் வருகிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எதற்கென்று சொன்னால், இங்கே இந்த கட்டுரையை நாங்கள் பூரணமாக பார்க்கும் பொழுது இந்த கட்டுரை எழுதுகின்ற முறை மறைமுகமாக இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உதாரணமாக நீங்கள் கட்டுரையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு பாடலை ஒரு ஆசிரியர் கூற வந்த விடயம், இலட்சியவாதி அவர்களுடைய லட்சியம், அது பற்றிய ஒரு விளக்கம், அதற்கான ஒரு உதாரணம் எங்கிருந்து எடுக்கிறார்? இலக்கியங்களிலிருந்து செய்யுள்களிலிருந்து எடுக்கிறார். ஆகவே நாங்களும் கட்டுரை எழுதும் போது இந்த விடயத்தை கை கொள்வதற்காக நீங்கள் இந்த கட்டுரையை மீண்டும் மீண்டும் வாசித்து இந்த விடயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இந்த சாலாது அபின்னம் போன்ற பல்வேறு சொற்களை இவர் கையாளுகிறார். அந்த மாதிரி சொற்களை நாங்களும் கட்டுரையிலே பயன்படுத்தும் போது கட்டுரை மீண்டும் அழகு பெறும், மனம் பெறும். பாடலடிகளை பார்க்கின்றோம், பழமொழிகளை பார்க்கின்றோம், உவமை அணிகளை பார்க்கின்றோம். ஆகவே இவற்றையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய கட்டுரை எழுதும் திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிறைவுக்கு வருகின்றோம்.